الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة وقال أيضا الدعاء هو العبادة أو كما قال عليه الصلاة والسلام إلا புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தானது. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் துணையும் மற்றவன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். ஸலாத்து ஸலாமும் எங்கள் தலைவர் எதிரி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கயாமத் நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஃதிகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவை முற்றாக வழிபட்டு தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு அவர் ஏவிய வைகளை எடுத்து அவன் இலக்கிய வைகளை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளும்படி ஆம் ஆரம்பத்தில் அடியேடும் அப்பாடுகளுக்கு வசிய செய்து கொள்கிறேன். மேலான கணிதத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு குறுகிய கால உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். முடிவே இல்லாத ஒரு நிரந்தரமான ஒரு ஆஹிராவுக்கு தயாரிப்பதற்காகவே. எனவே அந்த ஆஹிராவுடைய வாழ்க்கை நிலையாக, நிலையான அந்த நிரந்தரமான வாழ்க்கையை செழிப்பாக வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிலைமையும் ஒரு பரீட்சையை போன்று, ஒரு ஒரு அதாவது ஒரு சோதனையை போன்று அல்லாஹ் கணிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பரீட்சையுடைய காலங்களிலே அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, எவ்வாறு விரும்புகிறானோ, எதிலே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதை செய்தால் இந்த குறுகிய வாழ்க்கை, இந்த அற்பமான, இந்த சொற்பமான வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக்குவதாக ஒரு ஆண்லே வாக்களித்திருக்கிறதை போன்று அந்த நிரந்தரமான முடிவே இல்லாத ஆகிராவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நிரந்தரமான கண்ணியத்தையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தந்து விடுவான். இந்த குறுகிய வாழ்க்கை அவன் அதை அல்லாஹ் விரும்பிய முறை பிரகாரம் பலிக்காமல், இது தனக்குரிய ஒரு சோதனையான ஒரு காலம், ஒரு பரீட்சையுடைய ஒரு காலம் என்று தன்னை சிந்தனையில் எடுத்துக்கொள்ளாமல் அவன் விரும்பிய பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால், அதாவது எவ்வாறு வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாவிட்டால், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்கள் அந்த வாழ்க்கையிலே உள்ளடங்காவிட்டால், இந்த உலக வாழ்க்கையும் நெருக்கடியானதாக, சோதனைக்குரியதாக இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறதை போன்று அந்த நிரந்தரமான முடிவே இல்லாத ஆஸ்திராவுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சோதனையும் இழிவும் தண்டனைக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட கேவலமான இழிவான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானா? நேரான சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை, இதிலே நிலைமைகள் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. அதிலே மனிதன் சந்தோஷமான நிலைமைகளை கடைப்பதை போன்று கவலையான நிலைமைகளில் கிடைக்கிறான். ஆரோக்கியமாக இருக்கிறதை போன்று நோயாளியாகவும் இருக்கிறான். அவனுக்கு மனதிலே ஆனந்தம் ஏற்படுவதை போன்று மனதை துன்புறுத்தக்கூடிய, மனதிலே வேதனை உண்டாக்கக்கூடிய பல நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கூட, எந்த ஒரு மனிதனும் ஒரே நிலைமையிலே பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் இருந்தது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவன் அவன் மனிதனாக இருக்கவும் முடியாது. மேலான சகோதரர்களே, நிலைமைகள் மாறுவது என்பது தான் இந்த உலக வாழ்க்கையிலே நியதியாக இருக்கிறது. எனவே இந்த நியதியிலே, இந்த நிலைமைகள் மாறக்கூடிய நேரத்திலே, அவைகளிலே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எதிரே இருக்கிறது என்பதை மனிதன் அறிவது அவனின் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது.
தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இல்மை கற்றுக்கொள்வது, மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்ற அர்த்தத்தை விளங்கியிருக்கிறோம். அதனுடைய உண்மை என்னவென்றால், நான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறது என்ற அறிவு அவனுக்கு தேவை. அதை அறிவதுதான் அவனுக்கு முதல் கட்டாயம். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளும், தனி நபராக இருந்தால் அதற்கு பின்னால் குடும்பமாகிறார், அதனுடன் குழந்தைகள் கலக்கப்படுகிறது. அவன் ஒரு காலத்திலே படிக்கக்கூடியவனாக இருந்தால் அதற்கு பின்னால் தொழில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அதற்கு பின்னால் பதவிகளிலே வருகிறான், சமூகத்துடன் சேருகிறான். இப்படி பலவிதமான தொடர்புகள் அவனுக்கு ஏற்படுகிறது. நிலைமைகள் மாறுவது, தொடர்புகள் உண்டாகுது. அவனுக்கு பதவிகள் பலது கிடைக்கிறது, இருக்கக்கூடிய பதவிகளிலிருந்து அவன் விடுபடுகிறான், தாழ்த்தப்படுகிறான். இப்படி பல நிலைமைகள் வருகிறது. இந்த எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறதோ அதை அறிவது ஃபர்லு அய்ன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஃபர்லு அய்ன் அது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இது போக மேலதிகமானதை படிப்பதுதான், மேலதிகமானதை விளங்குவது அவனுக்கு அது அல்லாஹ் நன்மையை தரக்கூடியதாக வைத்திருக்கிறான். அது அவனுக்கு கட்டாயம் இல்லை. கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் நான்கு கேள்விகளை கேட்கிறான். நான்கு கேள்விகளை கேட்கிறான். ஒன்று அவருடைய வாழ்க்கையை பற்றி, இன்னொன்று அவனுடைய வாலிபத்தை பற்றி, இன்னொன்று அவனுடைய பணத்தை பற்றி, அவன் எவ்வாறு சம்பாதித்தான், எவ்வாறு செலவழித்தான். நான்காவது ஒரு கேள்வி என்னவென்றால், அவன் எதை மார்க்கத்திலே எதை அவன் அறிந்தானோ அதன் பிரகாரம் எவ்வாறு செயல்பட்டான், அவன் எவ்வாறு தன்னுடைய மார்க்க அறிவை எவ்வளவு அறிந்திருக்கிறானோ அதன் பிரகாரம் எவ்வாறு செயல்பட்டான் என்ற அந்த கேள்வி. இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரை அவன் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது. எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமையிலே தான் இருக்கக்கூடிய விடயங்களை அறிந்து கொள்வது அஃலுமுல்ஹால்மிலே, அறிவிலே, மார்க்கத்தை விளங்குவதிலே மிகவும் சிறந்த அறிவு என்னவென்றால், இப்பொழுது தற்பொழுது அவன் இருக்கக்கூடிய நிலைமையுடைய அறிவு, அந்த சந்தர்ப்பத்தையே அறிவு. அஃலுல் அமலி, அமலிலே சிறந்தது என்னவென்றால் ஹிஸ்முல் ஹால். எந்த அறிவை அவன் விளங்கியிருக்கிறானோ அந்த அறிவை கொண்டு அந்த நிலைமையை அவன் பாதுகாத்துக் கொள்வது. எந்த அறிவு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிலைமையிலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற அறிவு எங்களுக்கு சொல்லுதோ, எந்த அறிவு, மார்க்கத்துடைய அறிவு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறதோ அந்த அறிவு, அது எதை சொல்கிறதோ அதை அந்த நிலைமையிலே அதை செயல்படுத்துவதை கொண்டு அந்த நிலைமையை பாதுகாத்துக் கொள்வது அமல்கள் சிறந்தது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சுருக்கம் என்னவென்றால், வாழ்க்கையுடைய எல்லா நிலைமைகளும் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற விளக்கத்தை, தெளிவுகளை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ் அந்த தெளிவுபடுத்திய விடயங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தான் தக்வா என்றது. மேலான சகோதரர்களே, வெறும் ஒரு வாழ்க்கையை, அந்த சொல்லக்கூடிய வாழ்க்கையை செயல்படுத்துறது மட்டும் அல்லாஹ்விடத்துல செல்லுபடியாகாது. வெறும் அறிந்தோம், அதை செயல்படுத்துறோம், அதை நடைமுறைப்படுத்துறோம் என்றது மட்டும் அல்லாஹ்விடத்துல செல்லுபடியாகாது. மாற்றமாக அதற்குள்ள அல்லாஹ் ஒரு விசேஷமான ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறான். அந்த அமலுக்குள்ள, அந்த செயலுக்குள்ள அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறார். அது எங்கட பார்வையில இபாதத் என்ற பெயர்ல இருக்கலாம். நாங்கள் இபாதத் வணக்கம் என்று நினைச்சிருக்கிறோமே, அப்படிப்பட்ட வணக்கமாகவும் இருக்கலாம். அல்லது எங்களோட நடைமுறையில வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆதத், நடைமுறை சாதாரண வாழ்க்கையில நடைபெறக்கூடிய விடயங்கள், இவைகளில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் எதை செல்லிக்கிறார்களோ அந்த முறை பிரகாரம் செயல்படுத்துவதாகவும் இருக்கலாம். எது இருந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய நேரத்திலே அங்கே ஒரு தன்மை உள்ளடங்க வேண்டும். அந்த தன்மைக்கு பேர் தான் துஆ. அந்த தன்மைக்கு பேர் தான் துஆ. நாங்க துஆ என்றால் நினைக்கிறது பர்லான தொழுகைக்கு பின்னால, தஹஜ்ஜுடைய நேரத்துல, மஹரிபுக்கு முன்னால, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால, அல்லது அல்லாஹ்விடத்துல இரண்டரக்கா தொழுது துவா கேட்கறது, கைய ஏந்தி துவா கேட்கறது, குறிப்பிட்ட இடங்கள்ல துவா கேட்கறது, இது மட்டும் தான் துவான்னு நினைச்சிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, இது நேரம் குறிப்பிடப்பட்ட, இடம் குறிப்பிடப்பட்ட துவா. இந்த துவாவுக்கு பேர் குறிப்பிட்ட நேரம் அல்லது குறிப்பிட்ட இடத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ. இந்த துஆ மட்டும் இல்லல்லா எதிர்பார்க்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் துஆ இருக்கணும். இபாதத் நாம வணக்கம் என்று சில விடயங்களை செய்கிறோம், அந்த இபாதத்துக்குள்ள துஆவுடைய தன்மை இல்லை என்ற அல்லாஹ் இடத்தில் அந்த இபாதத் குறையுள்ளதாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஆதர் ஒரு நடைமுறை வழிமுறையாக செய்யக்கூடிய ஒரு விடயம், அதற்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்குட்பட்ட அந்த துஆ அதிலே கலந்திருக்கும் என்றால் அந்த வழிமுறை இபாதத்தாக மாறிவிடும். இபாதத்துக்குள்ள துஆ இருந்தால் துஆ இபாதத்தான். இபாதத்துக்குள்ள துஆவுடைய தன்மை இல்லைன்றா அது இபாதத்துடைய முழு தன்மையும் முழு நன்மையும் அது தராது, குறையுள்ளதாக இருக்கும். சில உலமாக்கள் கூறுகிறார்கள் அது இபாதத்தே இல்லை. ஏதாவது ஹதீஸ் வரும், அந்த ஹதீஸ் ஆதத்துக்குள்ள எங்களை நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில அதுக்குள்ள துஆ கலக்கப்படும் என்றால், துஆ இருக்கும் என்றால், அது ஆதத்தால் நாங்க எங்க வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், ஆனா துஆ அதுக்குள்ள இருந்தால் அது அல்லாஹ் இபாதத்தாக மாற்றுறார். உதாரணமாக ஒரு மனிதர் டாய்லெட்டுக்குள்ள போறார், வெளிவாசல் தன்னுடைய தேவைக்காக வேண்டி, அந்த நேரத்தில் ஓடக்கூடிய துஆக்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். இந்த துஆவை ஓதி இடது கால வச்சு அவர் என்ன செய்கிறார், டாய்லெட்டுக்குள்ள போய் அவருடைய தேவையை முழுமையாக பூர்த்தியாக செய்து, பூர்த்தியாக நிறைவேற்றி, பூர்த்தியான முறையில சுத்தம் செய்துவிட்டு வலது கால வைத்து அவர் திரும்ப வெளியே வருகிறார். குஃப்ரானக் இன்னொரு துஆ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வஆஃபானி என்ற மேலதிகமான ஒரு துஆ, குறைஞ்சது குஃப்ரானக். இந்த துஆ ஓதி வெளிவருகிறார், அவர் டாய்லெட்ல கழிச்ச அந்த நேரம் அது அல்லாஹ்விடத்தில் இபாதத். இவர் ஒரு வணக்கத்திலே ஈடுபட்ட நன்மையை அல்லாஹ் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஒருவர் தூங்குகிறார், சுமாராக ஏழு துஆக்கள் இருக்கிறது, அதுல எல்லோரும் பிரபல்யமாக பாதிக்கக்கூடிய ஒரு துஆ தான் பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வாஹியா, அல்லது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா. இந்த துஆ இதை ஓதி தூங்குகிறார், தூங்கக்கூடிய நேரத்தில் புதுவோட தூங்குகிறார், புதுவோட தூங்கி அவர் காலையில எழும்புகிறார். எழும்பக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்ற இந்த துஆவை ஓதுகிறார். மேலான சகோதரே, தூக்கத்துல இவர் முழு குர்ஆன சுய நினைவில்லாம ஓதினால் அல்லாஹ்விடத்துல நன்மை கிடையவே கிடையாது. ஆனால் இவர் இந்த துஆவுடைய ஆரம்பமும் கடைசியும் இந்த துஆவை ஓதி முறையாக தூங்கினால் அல்லாஹ் அந்த நேரத்தை இபாதத்தாக எழுதுகிறான். எந்த அளவுக்கு என்றால் புதுவோட தூங்குகிறார், இவர் தூக்கத்துல எதையில திருப்பிட்டு எழுப்புகிறார், அல்லது தூக்கத்துல அங்கே எங்க புரழுகிறார். இப்ப புரளக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் இவருடைய பாவ மன்னிப்புக்கும் ரஹ்மத்துக்கும் துஆ செய்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அன்னஹு பாதாஹிரா, அவர் புதுவோட தூங்குகிறார், புதுவோட தூங்குகிறார். தூக்கத்துல எந்த ஒரு நன்மையும் நன்மையல்ல, எந்த ஒரு பாவமும் பாவமும் இல்லை. ஆனா துஆவோட தூங்குகிறார் வளம, அந்த வளம அது அல்லாஹ் இபாதத்தாக மாத்தி விடுகிறார். இதே நேரத்தில் ஒரு இபாதத்தை செய்யப்படுகிறது, ஒரு இபாதத் செய்யப்படுகிறது, அங்க துஆ இல்லை என்றால் தொழுகிறார். தொழுகளை கொண்ட முழுமையான கவனமும் துஆவுடைய அல்லாஹ்வுடன் அந்த அழைப்புடைய அந்த துஆவுடைய தன்மை இல்லை என்றார் அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு வயில் என்ற நரகம், தொழக்கூடியவர்களுக்கு வயில் என்ற நரகம். ஏப்பா தொழக்கூடியவர்களுக்கு வயிலா நரகமா? ஏன் அல்லதீனஹும் அன் ஸலாதிஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே மறதியாளர்களாக இருக்கிறார்கள். தொழுகைக்குள்ள துஆ இல்ல. உலமாக்கள் சொல்வாங்க மனிதர்கள் சிலர் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க, ரப்புக்கு தெரியலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லதீம் என்ற அந்த இஸ்திக்ஃபாருக்கு இன்னொரு இஸ்திக்ஃபார் தேவை, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கும். ஏன் இவர் இஸ்திக்ஃபார் என்றது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும், நான் யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக, ரப்புக்கு ஃபிர்லி என்றால் இறைவனே அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயா என்று கேட்கிறார். கேட்கக்கூடிய நேரத்துல துஆவுடைய தன்மை இல்லாம பரமுகமாக கவலையினமாக துஆ கேட்டால் அது ஒரு பாவம். இப்ப அந்த இஸ்திக்ஃபாருக்கு இவர் இன்னொரு இஸ்திக்ஃபார் செய்யும். சுருக்கம் என்னவென்றால் துஆ இபாதத்துக்குள்ள துஆ இல்லாவிட்டால் அது அல்லாஹ்விடத்துல பூர்த்தியான நன்மையை கொடுக்க மாட்டாது. ஒரு ஆதத் ஒரு வளமை அதுக்குள்ள துஆ அடங்கும் என்றால் அல்லாஹ் அதை இபாதத்தாக மாற்றுவார். இவ்வளவு முக்கியமானது இந்த துஆ. மேலான சகோதரே, துஆவினால நாடப்படுறது என்ன? துஆ என்ற அந்த வார்த்தையை கொண்டு நாடுறது என்னண்டா? அந்த ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் அல்லாஹ்வுடன் நான் தொடர்பாகுவேன், அல்லாஹ்வை நான் அழைக்கிறேன், அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், அல்லாஹ்வுடன் நான் தொடர்பாகிறேன் என்ற அந்த எண்ணத்தை தனக்குள்ள உண்டாகும். அது இபாதத்தாக இருக்கலாம், ஆதத்தாக இருக்கலாம், வணக்கமாக இருக்கலாம், வழக்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை. எனவே தான் சொல்லுவாங்க உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னவென்றால், நாங்கள் சந்தர்ப்ப துஆக்கள் ஆரம்பத்துல சொன்னது போல டாய்லெட்டுக்கு போற நேரங்கள்ல, தூங்கக்கூடிய நேரத்துல, சாப்பிடுற நேரத்துல, பிரயாணத்துல ஆடைகள் அணியக்கூடிய நேரத்துல, கலட்டக்கூடிய நேரங்கள்ல, வாகனங்கள்ல ஏறுறோம் இறங்குறோம், இப்படி எங்களுடைய அன்றாடம் வளமையான சில காரியங்கள் இவைகள்ல துஆக்கள் இருக்கிறேன். இந்த துஆக்கள் கூறக்கூடிய நேரத்துல அந்த அரபு வார்த்தையை சொல்ற தோல அதனுடைய அர்த்தத்தையும் முடியுமான அளவு விளங்கி அதை மனதில சிந்தனையில எடுத்து சொல்லும்படி சொல்றான். இல்லை என்றால் அதுவும் இபாதத்துக்குள்ள வெறுமனே துஆ இல்லாத இபாதத்தை போல ஆகிடும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லா அல்ஹம்துலில்லாஹ் இல்லா தாமனா, அந்த அர்த்தம் என்னப்பா? ஒன்றும் தெரியாண்ட இவர் தொழப்போக்கள சிந்தனை இல்லாம தொழுகிறத போல இபாத செஞ்சத மாறிட்டான். எனவே தான் அவருடைய அர்த்தங்களை விளங்கி கருத்திருத்தான் அல்லாஹை அந்த இடத்துல புகழ்வேன், அவன் எங்களுக்கு உணவளித்தான், எங்களுடைய தாகத்தை போக்கினான் என்று அந்த அர்த்தங்களை விளங்கி வாக்கை சொல்ல. மீதான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த துஆ இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அம்சம், வாழ்க்கையில மிக முக்கியமான அம்சம். இன்று நாங்கள் துஆவுடைய பெருமதிய விலங்கல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ இருக்கிறது இபாதத்துடைய ஒரு மூலம், மூலதனம். ஒரு எப்படி காலில் மெரவோன் இருந்தால் தான் அந்த காலுடைய முழு சக்தியும் பலம் இருக்கிறத போல துஆ இருந்தால் தான் அந்த இபாதத்துக்கு முழு சக்தியும் இருக்கு. இந்த ஹதீஸ் அடுத்த இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஆவு ஹுவல் இபாதாடா, துஆ தான் இபாதத். இந்த ரெண்டு ஹதீஸை வைத்துதான் சில உலமாக்கள் சொல்றாங்க எந்த இபாதத்துக்குள்ள துஆவுடைய தன்மை இல்லையோ அது இபாதத்தே இல்லைன்றாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த துஆ எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா கட்டங்களையும் இருக்கும். முக்கியமாக குறிப்பாக துஆவுடைய மூன்று நிலைமைகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னது போல நேரம் குறிப்பிடப்பட்ட அல்லது இடங்கள் குறிப்பிடப்பட்ட இடங்கள்ல துஆ கேட்கிறது, இப்படியான துஆக்கள் இருக்கிறது. பர்லான தொழுகைக்கு பின்னால ஜும்ஆவுடைய நாள்ல சில நேரங்கள், அதே போல தஹஜ்ஜுதுடைய நேரம், சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னால, இது நேரம் குறிப்பிடப்பட்டது. மழை பொழியக்கூடிய நேரம், இப்படியான நேரங்கள் இருக்கிறது, இது துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம். இந்த இடங்கள்ல நாங்கள் கையை உயர்த்தி துவா கேட்கிறது சுண்ணா. கையை உயர்த்தி, இரண்டு கையை உயர்த்தி அந்த உயர்த்தக்கூடிய நேரத்திலும் எவ்வாறு உயர்த்த வேண்டும் என்ற முறைகளும் சொல்லப்பட்டு தரப்பட்டிருக்கும். இரண்டு கைகளையும் நெஞ்சுக்கு நேராக, நெஞ்சுக்கு நேராக இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம், உள்ளங்கை வானத்தின் பக்கம் உயர்த்த, முன்னோக்கிய நிலையிலே உயர்த்த வேண்டும். சிலர் துவா கேட்கிறார்கள், அவருடைய துவாவுல கையை எங்க உயர்த்தி வைக்கிறாங்க சொல்றது வெக்கமாக இருக்கிறது. அங்க அதாவது சில் இருக்கிறத போல, சாமியார்கள் பாவனாவில் இருக்கிறத போல அப்படியான மாதிரி கையை வச்சு கொண்டிருக்கிறாங்க, இல்லாட்டி நெஞ்சோடு அடைச்சு கொண்டிருக்கிறாங்க. சிலர் சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் இப்படி வச்சுட்டு கொண்டிருக்கிற மாதிரி கை ரெண்டு கோர்த்து கொண்டு, விரல்களை கோர்த்து கொண்டு என்ன கேட்கிறாங்க, துவா கேட்கிறாங்க. இது முறை அல்ல. அல்லாவிடத்துல துவா கேட்கிறேன் என்றால் அதற்குரிய ஒரு முறை இருக்குது. தன்னுடைய உள்ளத்தையும் திருப்போனும், உறுப்புகளையும் சரியான முறையில திருப்போனும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய வெளிப்பக்கம், கையுடைய வெளிப்பக்கத்தை வானத்தின் பக்கம் உயர்த்தி துவா கேட்க வேண்டாம். உங்களுடைய கையுடைய உள்பக்கம் வானத்தின் பக்கம் உயர்ந்து இருக்கக்கூடிய நிலையில துவா கேளுங்கள். முதலாவது நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது, இரண்டாவது முகம் வரைக்கும் உயர்த்துறது. முகம் வரைக்கும் உயர்த்தக்கூடிய நேரத்துல அதுல ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் வாட்டுவதை குபாலத்தால் வச்சு முகத்துக்கு நேராக வந்திருக்கிறது. அந்த இடத்துல உலமாக்கள் ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. எப்படி நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு நேர உயர்த்தக்கூடிய நேரத்தை இரண்டு கைகளும் வானத்தின் பக்கம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முகம் வரைக்கும் உயர்த்துறது. அப்படி இல்ல, இரண்டாவது ஒரு முறை எப்படி என்றா, இரண்டு கைகளையும் முகத்துக்கு நேராக, அதாவது இவ்வாறு முறையில வைத்து இந்த முறையில முகத்துக்கு நேராக வைத்து உயர்த்துறது. இந்த ரெண்டு விதத்தை உலமாக்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு முறையும் பொதுவாக ஆமான எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய நேரத்தில் கை உயர்த்துறது. சில விசேஷமான நேரங்கள் இருக்கிறது. அரபாவுடைய நேரம், மலையை தேடி கேட்கக்கூடிய நேரம், ரசூலுல்லாஹ் மிகவும் கெஞ்சி பரிதாபப்பட்டு, அதாவது தனக்கு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை, பத்ருடைய யுத்தத்துல இப்படி சில குறிப்பிட்ட இடங்கள்ல துவா கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டி, மடிக்காமல் முழுமையாக நீட்டி, தலையை விட உயர்த்தி, தன்னுடைய இரண்டு கக்கங்கள் பகுதிகளும் விளங்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி துவா கேட்டிருக்கிறார்கள். இது மலை தேடி கேட்கக்கூடிய நேரத்துல. இதே போன்ற விசேஷமான துவாக்கள்ல அரபாவுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் துவா கேட்டதாக வந்திருக்கும். ஆனா மற்ற ரெண்டு முறையும் பொதுவான அமைப்புல துவா கேட்கக்கூடிய நேரத்துல உயர்த்தக்கூடிய முறை. மேலான சகோதரர், இந்த அமைப்புல கைகளை உயர்த்தி துவா கேட்கணும். இந்த ரெண்டு, அதாவது இந்த நேரம், அதாவது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரங்கள், அதே போன்ற இடங்கள், சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த இடங்கள் என்று வந்துவிட்டால் அது மக்கா மதீனாவுடைய இடங்கள் மாத்திரம்தான். மற்ற இடங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டில்லை, குறிப்பிட்டு எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய இடம் மக்கால ஹஜ்ஜுடைய காலத்துல, முஸ்தலிஃபால மினாவில, அதே போல தவாஃபுடைய நேரங்கள்ல சொல்லப்படக்கூடிய அந்த இடங்கள்ல துஆவுடைய குறிப்பிட்ட இடங்கள் இருக்கிறது. அங்க போய் கையை உயர்த்தி துஆ கேட்கிறது. அதே போல மதீனாவில ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாராவுக்கு பக்கத்துல, அதே போல ரௌதாவுக்கு பக்கம், ரௌதாவுடைய ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூங்காவனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்கள்ல கையை ஏந்தி துஆ கேட்கிறது. இது இடங்களோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது விதம், நேரங்கள் சில குறிப்பிட்ட நேரத்துல சில குறிப்பிட்ட செயல்களுக்காகவே துவா கேட்கிறோம். இதை நாங்க எங்கட புழக்கத்துல வச்சிருக்கிறோம், சந்தர்ப்ப துவாக்கள், மஸ்னூன் துவாக்கள் என்று நாங்க சொல்றோம். சந்தர்ப்ப துவாக்கள், மஸ்னூன் துவாக்கள், இந்த துவாக்கள், இதை நாங்கள் சில குறிப்பிட்ட நேரத்துல அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தை ஆரம்பத்துல சொன்னதை போல தூங்குறது, இப்படியான நேரங்கள் ஓதக்கூடிய துவாக்கள். இதே போல ஒன்றுதான் காலையிலும் மாலையிலும் துவா கேட்கிறோம். காலையில துவாக்கள் இருக்கிறது, அதுக்கு அதாவது காலை மாலை அஸ்கார் என்று சொல்லுவார்கள். இது மிக முக்கியமான துவாக்கள். ரசூலுல்லாஹ் வளரமையாக ஓதி வந்திருக்கக்கூடிய துவாக்கள். சுமாராக ஒரு 10 நிமிடம் பாடம் இல்லாதவர்களாக ஒரு 15 நிமிடம் தான் குடிக்கும். அந்த நாளையுடைய முழு பாதுகாப்பும் முழு தேவைக்குரிய அனைத்து துவாக்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த துவாக்கள். இவைகள்ல கையை ஏந்து துவா கேட்கணும் என்ற எந்த தேவையும் கிடையாது. நீங்க சாப்பிட போக்கல பிஸ்மில்லா அல்லாஹ் பிஸ்மில்லா வாலா பரக்கத் இல்லா என்றோ, அல்ல துவா முடிஞ்சதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அதாமனா, கையை ஏந்தி துவா கேட்க தேவையில்லை. அது நீங்க வளமையோட சாதாரண துவா ஓதுறதாக, ஆனா நேரம் சொல்லப்பட்டத போல அந்த நேரத்துல அந்த அர்த்தத்தை விளங்குறது மிகவும் ஏற்றம், மிக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் அதுதான். சந்தர்ப்ப துவாக்கள், காலையிலே மாலையிலே உள்ள அக்கார்கள், மூன்றாவது ரசூலுல்லாஹ் பொதுவான அமைப்புல துஆ கேட்டிருக்கிறார். பொதுவான அமைப்புல, பொதுவான அமைப்புல உள்ள துஆக்கள், இந்த பொதுவான அமைப்புல உள்ள துஆக்கள் ரசூலுல்லாஹ் அது எந்த நேரமும் துஆ கேட்கக்கூடியவளாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடன் எந்த நேரம் தொடர்பு கொள்ளக்கூடியவளாக இருந்திருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் துஆவுடைய நேரத்துல கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கும். இந்த சொல்லப்பட்ட மூன்று நேரங்களில் மூன்று நிலைமையிலையும் நாங்க துஆ கேட்கிறோம். இந்த துஆ கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்ற நம்பிக்கையோடு கேட்கும். யாரு துஆ கேட்கக்கூடிய நேரத்துல என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று சந்தேகத்துடன் துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்யறதில்லை. ஹதீஸ்ல வந்து இந்த துவா அல்லா ஏற்றுக்கொள்வானா? ஷைத்தான் மனிதன் அல்லாஹ்வுடன் தொடர்பாகுவதற்கு தடைக்கல்லாக முட்டுக்கட்டாக ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்திலே போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டம், நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னையால குற்றம் நடந்திருக்குது, நான் அல்லாஹ்வுக்கும் மாற்றம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சது தான் கூடுதலாக இருக்குது என்ற ஒரு எண்ணத்தை போட்டு அடியான அல்லாஹ்வுடன் தொடர்பை துண்டிக்க வைக்கிறான். யாரு? ஷைத்தான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களின் மீது அநியாயம் செய்து கொண்ட அளவு கடந்த அநியாயம் செய்து கொண்டார்கள், பாவம் செய்து, அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடையவே வேண்டாம். இன்னல்லாஹா யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபியே மனிதர்களுக்கு அடியார்களுக்கு சொல்லுங்கள் சொல்றார். முனாஃபிக் இருக்கிறாரே, முனாஃபிக்குக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கற இல்லைன்னு குர்ஆன் சொல்றான். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அந்த முனாஃபிக்கீன்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்காம இல்லீங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் சபீஈன மர்ரா, நீங்க அவங்களுக்காக வேண்டி 70 தடவை மன்னிப்பு கேளுங்க, அவங்களுக்கு மன்னிப்பு வழங்க மாட்டான். நபி முனாஃபிக்குக்கு துஆ கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கிறதில்லை. ஆனா அதே குர்ஆன் சூரத்து தௌபால, அதே சூரத்து குர்ஆன் அல்லாஹ் சூரத்து நிசால சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அந்த முனாஃபிக்கீன்கள் நரகத்துடைய மிகவும் கீழ் மட்டத்திலே, மிகவும் தாழ்ந்த மட்டத்திலே இருப்பார்கள். பலன் தஜிதலஹும் நசீரா, அந்த அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரையும் நீ பெற்றுக்கொள்ள மாட்டீர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு வஅதஸமு பில்லாஹ் வஅக்லஸு தீனஹும் லில்லாஹ். ஆனால் யாரு தௌபா செஞ்சு தன்னை அவர்கள் அல்லாஹ்வுக்கென்று தன்னுடைய மார்க்கத்தை களப்பட்டதாக ஆக்கிக் கொண்டார்களோ, ஃபவுலாஇக மஅல் முஃமினீன், அவர்கள் முஃமின்களோடு உள்ளவர்கள். முனாஃபிக்காக இருந்தாலும் அவர் திருந்த வந்துட்டார், அவர் துஆ கேட்டு அவர் இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்கிறான். மேலான சகோதரர்களே, துஆவுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அந்த துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இது எங்க உள்ளத்துல அடி உள்ளத்துல உறுதியாக பதிய வைக்கும். ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் கேட்கவே கூடாது. அல்லாஹ் துஆ கபூல் செய்தது இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அடியார்களுடைய எல்லா துஆக்களையும் கபூல் செய்கிறான். மாலம் யதுஉ இஸ்மன், பாவத்துக்காக துஆ கேட்கிறார், பாவத்தை ஒரு பாவம் செய்யறதுக்கு துஆ கேட்கிறார். என்றால் அந்த துஆவை இந்த ரெண்டு துஆவையும் கபூல் செய்யறதில்லை. பாவத்துக்கு உறவு முறிப்பு, இந்த ரெண்டையும் அல்லாஹ் கபூல் செய்யறதில்லை. இது போக மற்ற எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யறான். ஆனா அந்த கபூல் செய்யக்கூடிய துஆவுக்கு பதில் ரிப்ளை அதனுடைய ரிசல்ட் அல்லாஹ் நாளில ஒன்றாக தருவான். நிச்சயம் நாளில ஒன்று நிச்சயம். முதலாவது எந்த துஆவை அவர் கேட்டாரோ அதே துஆவை உடனடியாக அல்லாஹ் அதே மாதிரி கபூல் செய்கிறது. அதே மாதிரி எப்படி கேட்டாரோ அதே மாதிரி அல்லாஹ் கொடுக்கிறார். இரண்டாவது எதன் துஆ கேட்டாரோ அந்த துஆவை அதே மாதிரி கபூல் செய்யறன், உடனடியாக இல்ல கொஞ்சம் தாமதமாக்கி லேட்டாக்கி. அது அவருடைய கயிர், அவருக்கு நலவு இருக்கிறார். அதுல இது அடியானுக்கு விளங்காது, அவனுக்கு விளங்காது. ஏண்டா அவன் எதிர்காலத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு எதிர்காலமும் தெரியும், கழிந்த காலமும் தெரியும். எனவே இந்த அடியோட நலவுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த அந்த கேட்ட துஆவை தாமதமாக்கி கொடுக்கிறான். மூன்றாவது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவருடைய துஆவை கபூல் செய்கிறான். அந்த துஆவுக்குரிய ரிசல்ட் பிரதிபலன் அந்த கேட்டது கிடைக்கிறதும் இல்ல, உடனடியாக கிடைக்கிறதோ தாமதமாகவோ கிடைக்கிறதில்ல. மாற்றமாக அதற்கு பதிலாக அல்லாஹ் ஒரு கெடுதிய அவரை விட்டு நீக்கிறார், அல்லது இன்னொரு நலவை அவருக்கு உண்டாக்குறார். ஒரு கெடுதி அவருக்கு வரையிருந்த ஒரு சோதனைய அல்லாஹ் நீக்கி விடுகிறான், அல்லது எதற்கு பாரமாக இன்னொரு நலவை அல்லாஹ் உண்டாக்குறார். தீர்ப்புல செய்யப்பட்ட முடிவுகளை மாற்றத்துக்குரிய சக்தி துஆவுக்கு இருக்குது. இந்த இடத்துல சொல்றதுக்கு தகுதியான ஒரு உதாரணம் அவர் சொல்வார். ஒரு உதாரணம், அதாவது ஒரு மனிதன் அவனுடைய ஆடு காணாமல் போயிட்டு, இந்த ஆடு காணாமல் போய் இவர் கெஞ்சி அழுகிறார், எந்த ஆட்டுடைய கல்லனை காட்டியாவா, ஆட்டுடைய கல்லனை காட்டியாளர் கெஞ்சிறார். இன்னும் கொஞ்சத்துல பார்த்தா அங்கனுக்கு ஒரு புலி வந்து நிக்கிறது. புளிய கண்டத்தோட யா அல்லா என்ன புளிய விட்டு காப்பாத்து, யா அல்லா புளிய விட்டு காப்பாத்து என்று துவா கேட்கிறார். என்னன்னு பார்த்தா இவர் புடிவாத வாணிந்தார், ஆட்டு கல்லனை காட்ட சொல்லி ஆட்ட பிடிச்சது யாருன்னு பார்த்தா புலி. இப்ப புளிய கண்டத்தோட கேட்டதுவா கபூலாவிட்டு இவருக்கு இளங்கல்ல, உடனடியா இது வேற ஏதாவது நடந்தா நல்ல மென்றதில்ல, பிடிவாதமாக நின்றால் எனக்கு அதுதான் நடக்கணும் என்று நடந்தது என்னான்னு பார்த்தா புலி வந்தது. இப்ப அது இன்னொரு பெரிய கெடுது, இப்ப அதில் இருந்து பாதுகாப்பு கேட்கிறான். இதுதான் எங்களுடைய ஆளாறு. எனவே சொல்லுவாரு, துஆ கேட்டால் அந்த துஆ உடனடியாக அது கபூலாகும், அது அதாவது அதே விஷயம் கபூலாகும். இல்ல அதுக்கு பாரமாக ஒரு கயிறை ஒரு நலவை அல்லாஹ் உண்டாக்குறான், அல்லது அவருக்கு வர இருந்த ஒரு கெடுதி அல்லாஹ் அவரை விட்டு தூரமாக்குறார். இந்த மூணும் இந்த உலகத்துல, இந்த மூணுல ஏதாவது உலகத்துல நடக்கும் கயிறு, இந்த மூணுமே நடக்கல்ல. கேட்டது உடனடியாக கிடைக்கவும் இல்லை, தாமதமாக கிடைக்கவும் இல்லை, அதற்கு பகரமா ஒரு நலவு உண்டானதோ அல்லது கெதிரி போனதாகவோ இல்ல. இவருக்கு விளங்கல்ல, அல்லது இவருக்கு தெரியாது. அல்லாஹ் அப்படி சில விஷயங்களை கேட்கிறார், வைக்கிறார். துஆ கேட்கிறோம், எவ்வளவு துஆ கேட்கிறோம், நிச்சயமா ஒன்றும் கபூலாகாமல் போறதில்லை. கயாமத்துடைய நாளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியான எழுப்பி அவருக்கு அல்லாஹுக்கு முன்னால வர வைத்து அவன் சொல்லுவான், ஏ அடியானே நீ இந்த நேரத்தில் இப்படி துவா கேட்டாய், இந்த நேரத்தில் இப்படி துவா கேட்டாய் என்று இவர் கேட்ட எல்லா துவாக்களையும் அல்லாஹ் இவனுக்கு ஞாபகப்படுத்தி, இந்த துவாக்கள் இதையெல்லாம் நான் உங்களுக்குரிய பதில்களை இதனுடைய முடிவுகளை நான் இந்த உலகத்துல தந்தேன், இந்த இந்த விதத்துல தந்தேன் என்று சொல்லிட்டு இவைகளுக்கு எல்லாம் நான் உனக்கு பதில் தரல, இந்த துஆக்களுக்குரிய ரிசல்ட் நான் உனக்கு தரல, இதோ இந்த துஆவுக்கு பகரமா இவ்வளவு நன்மை, இந்த துஆவுக்கு பகரமா இவ்வளவு உனக்கு அந்தஸ்து, இவ்வளவு கூலி என்று இந்த அடியானுக்கு இந்த உலகத்துல துஆவுக்கு பதில் கிடைக்காத அந்த துஆக்களுக்குரிய மாற்று வழியாக அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில நன்மைகளையும் அந்தஸ்துகளை கொடுப்பான். அடியான் நினைப்பான், யா அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த ஒரு துஆவும் கபூல் ஆகாம இருந்தா நல்லா இருந்துக்குமே, அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு. எனவே மேலான சகோதரி ஏன் இதை சொல்றேன்டா, துஆ கேட்டா நாங்க யா அல்லாஹ் ஏண்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது, யா அல்லாஹ் இதை நிறைவேற்றித்தா, இந்த தேவையை பூர்த்தியாக்கு, இந்த கஷ்டத்தை போக்கு, இந்த நோயை சுகமாக்கு, இந்த நிலைமையில எனக்கு நல்ல ஒரு நிலைமை உண்டாக்கு, அது துன்யாவுடைய ஆஹிராவுடைய தீனுடைய எந்த ஒரு விஷயத்தை துஆ கேட்டாலும் அல்லாஹ் எல்லா துஆக்களையும் கபூல் செய்கிறான். இந்த நம்பிக்கை எங்களோட உள்ளத்துல உறுதியாக பற்றி இதற்குரிய முடிவு இந்த நாளில் ஒன்று வரும். அந்த நாளில் ஒன்று நிச்சயம் என்பதை நாங்கள் உறுதி கொள்ள வேண்டியது. ஏனென்றால் சில நேரங்கள் மனிதர்கள் மனிதன் பதட்டமுடையவனாக அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறார். விஷயங்கள் ஒன்று நடக்க போக்குள்ள அதனுடைய ரிசல்ட் உடனுடனே சொல்லுவேன் கேட்பார், எதிர்பார்ப்பார். ஆனா அது நடக்காம இருக்கும். அந்த நேரத்துல ஷைத்தான் கொண்டாந்து போட்ட இன்னொரு ஊசலாட்டம் தான், பாருங்க நாங்க எவ்வளவு கேட்டோம் ஒன்றும் கபூலாகல, எவ்வளவு செஞ்சோம் ஒன்றும் நடக்கல, எவ்வளவு துவா கேட்டோம் எவ்வளவு செஞ்சினோம் அந்த ஒன்றுமே நடக்கல் என்று சொல்லி ஷைத்தான் போட்டு எங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்குவார். முதலாவது தூரமாக்க பாக்குறது பாவத்தை நினைக்கிறச்சு, அதுக்கு பின்னால அதிலிருந்து முட்டுக்கட்ட அதிலிருந்து ஒரு மனிதன் தப்பி வந்துட்டார் துவா கேட்கிறார். இப்ப துவா கபூலாகாத மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இப்படியான நிலைமையில அவர்களுடைய திசைகளை திருப்ப முடிச்சுக்கோ. எனவே மேலான சகோதரே, துஆவை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு பலம் இந்த முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் வேறொன்றும் கொடுக்கல. இந்த துஆ துஆவால என்ன செய்யலாம் என்று கேட்கிறத விட இந்த துஆவால எதை செய்ய முடியாது என்றது தான் கேள்வி. இந்த துஆவால என்ன செய்யலாம் என்று கேட்கிறத விட இந்த துஆவால எதை செய்ய முடியாது எதை சாதிக்க முடியாது என்றது தான் கேள்வி. இதை நாங்க மனதில் வச்சுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலையும் முதலாவது எங்களுடைய அந்த ஆரம்பத்தில் சொன்னது போல நிலைமைகள் மாறி மாறி வரும், சந்தோஷம் கவலைகள் மாற்றமான எல்லா நிலைமைகளையும் எல்லா நிலைமைகளையும் முதலாவது என் உள்ளத்தை அல்லாஹோடு தொடர்பாக்கி யா அல்லா இதுல ஹைர உண்டாக்கு நலவை உண்டாக்கு சர எல்லாத்திலையும் முடிவுகளை நல்லதாக்க அல்லாஹோடு தொடர்பாகவும் செய்ய வேண்டிய முயற்சிகளை அல்லாவோட உதவியோடு செஞ்சு கொண்டு போவோம். அல்லாவுடைய பொருத்தம் எதிரே இருக்கிறதோ அவைகளை சரியான முறையில விளங்கி அதில் அல்லாஹுடைய துஆவுடைய அந்த தன்மையோடு அந்த பொருத்தத்தை நாடி அவனுடைய துஆவுடைய அந்த தன்மையோடு செய்வோம். சுருக்கமான அமலாந்தால் பெரிய பலமுள்ள பெரிய சக்தி உள்ள துஆக்களாக மாறிடும். அந்த சிறு பையன் வாலிப பையன் அந்த பையனுடைய துவா பெரிசாக ஒன்றும் இல்ல. அந்த அரசன் அவன் கொள்றதுக்கு முயற்சி நினைத்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அந்த அரசனுடைய அடியாள்களை கொள்ளை செய்யப்பட்டு இந்த பையன் மாத்திரம் தப்பி வருகிறான். கேட்டது வேறொன்றும் இல்ல, ரெண்டு மூணு வார்த்தை, அல்லாஹும்மக்ஃபினீஹிம் பிமா ஷிஃப்தா, யா அல்லாஹ் நீ எப்படி விரும்புகிறையோ அந்த முறையில இவர்களை விட்டு என்ன நீ பாதுகாத்துது. இதுதான் துஆ. இந்த துஆ வெறுமனே வார்த்தையால மட்டும் இருக்கல்ல, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் உலகத்துடைய நிலைமைகளே மாற்றுகிறது. எனவே நாங்களும் எங்களுக்கும் ஏலாம இல்ல, நாங்க பெரிய பெரிய அவுலியாக்களாக இருந்தா தான் அல்லாஹோட பெரிய பெரிய விவாதத்துடைய தொடர்பு இருந்தா தான் எங்களுக்கு செய்யலாம், இப்படி எந்த கண்டிஷனும் இல்ல. எப்ப நாங்க அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைத்தால் அல்லாஹ் அவனுடைய பதில் கொடுக்க தயாராக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த உண்மையான துஆவுடைய சிபத்தை உண்மையான முறையில் உள்ளத்திலே விளங்கி அந்தந்த சந்தர்ப்பத்திலே அதன் மூலமாக பிரயோஜனத்தை அடைந்து மறுமையுடைய வாழ்க்கையிலே அதனுடைய முழுமையான கூலிகளை பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரும் சேர்த்து புரிவானாக.